டிசம்பர் 2 இஞ்ஞாயிறன்று கத்தோலிக்க திரு அவையில் அருளாளர் என்று அறிவிக்கப்படுபவர் தேவசகாயம் பிள்ளை. இவர் தமிழகத்தில் மறைசாட்சியாக உயிர் துறந்தவர். இந்த அருளாளரை நமக்கு வழங்கிய இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அன்பு இதயங்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு சிந்தனை மற்றும் செய்திகள்.
ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, இளம் தாய் ஒருவர் தனது 5 வயது மகனுடன் கடைவீதிக்கு சென்றார். கிறிஸ்துமஸ் கூட்டம் அலைமோதியது. கிறிஸ்துமஸுக்கு தேவையான பொருட்களின் பட்டியல் ஒரு கையில், மற்றொரு கையில் மகன் என்று அந்த இளம் தாய் கடைக்கடையாக ஏறி இறங்கினார். இறுதியில் எல்லா பொருட்களையும் சுமந்து கொண்டு கடைவீதியில் நடந்து கொண்டிருந்தவர் திடுக்கிட்டு நின்றார். தன்னுடன் வந்து கொண்டிருந்த மகனை காணவில்லை. பதைபதைக்கும் நெஞ்சத்தோடு அவர் மீண்டும் கடைக்குள் சென்றார். அங்கு கடையில் அலங்காரமாக வைக்கப்பட்டிருந்த கிறிஸ்து பிறப்பு காட்சியை பார்த்து கொண்டிருந்தான் அவரது மகன். அவனை கண்டதும் தாய் கோபத்தில் கத்தினார். சிறுவனோ அவரது கோபத்தை சற்றும் உணராமல், அம்மா இங்க பாருங்க, குழந்தை இயேசு எவ்வளவு அழகா என்று ஆர்வமாக சொல்ல ஆரம்பித்தான். அவன் சொல்ல வந்ததை சற்றும் கேளாமல், அதுக்கெல்லாம் இப்ப நேரமில்ல என்று சொல்லியபடி அவனை தரத்தரவென இழுத்து கொண்டு நடந்தார் அந்த இளம் தாய். அன்பு இதயங்களே, அதுக்கெல்லாம் இப்ப நேரமில்ல என்று அந்த இளம் தாய் சொன்னது நம்மையெல்லாம் தூக்கத்திலிருந்து வெளித்தெழச் செய்யும் ஓர் அழைப்பு. இதை ஓர் எச்சரிக்கை என்று கூட சொல்லலாம். இந்த கதையை தொடர்ந்து கற்பனை செய்து பார்ப்போமே. அந்த இளம் தாயின் ஒரு கையில் 2 அல்லது 3 பைகள் நிறைய பொருட்கள். மற்றொரு கையில் அந்த சிறுவனை பிடித்து இழுத்த வண்ணம் அவர் ஓடிக்கொண்டிருக்கின்றார். தாயின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் கூடவே ஓடிக்கொண்டிருக்கும் அந்த சிறுவனுக்கு ஒரே குழப்பம். கடந்த சில நாட்களாக மூச்சுக்கு மூச்சு கிறிஸ்மஸ் வருது, கிறிஸ்மஸ் வருது என்று அம்மா சொல்ல கேட்டிருக்கின்றான் அந்த சிறுவன். அந்த கிறிஸ்மஸுக்கு காரணம் குழந்தை இயேசு என்பதையும் அம்மா கதையாக சொல்வதை கேட்டிருக்கின்றான் அவன். இன்றோ அந்த குழந்தை இயேசுவை பார்க்கக்கூட நேரமில்லாமல் அம்மாவுக்கு ஏன் இந்த அவசரம் என்பதே அந்த சிறுவனின் குழப்பம். அன்பு இதயங்களே, குழம்பிப் போயிருக்கும் அந்த சிறுவனைப் போலத்தான் நாமும். பலவண்ண விளக்குகளாலும் பொருட்களாலும் குவிந்து கிடக்கும் கடைவீதிதான் இந்த உலகம். இந்த கடைவீதியில் நாமும் அவசரமாக இழுத்துச் செல்லப்படுகின்றோம். ஏன் இந்த அவசரம், எங்கு போகிறோம் என்று தெரியாமலேயே ஓடிக்கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்மஸ் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு நேரமே இல்லாமல் இந்த கடைவீதி கூட்டத்தில் நாம் காணாமல் போகின்றோம். இந்த அவசரத்தில், ஆரவாரத்தில் நாம் தொலைந்து போகாமல் இருக்கவே திரு அவை நமக்கு ஓர் அழகிய நேரத்தை, காலத்தை ஒதுக்கியுள்ளது. ஆம் அன்புள்ளங்களே, இன்று துவங்கி டிசம்பர் 24 வரை நமக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த அழகிய காலம்தான் திருவருகை காலம். அன்பு இதயங்களே, எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் சரி, அந்த விழாவை விட அதற்கான ஏற்பாடுகள், எதிர்பார்ப்புகள் நம்மை அதிகம் கவர்கின்றன இல்லையா? இந்த ஆர்வத்தை, எதிர்பார்ப்பை உருவாக்கும் காலம் திருவருகை காலம். பெரும்பாலும் ஆனந்தமான எண்ணங்களை உள்ளத்தில் விதைக்கும் காலம் இந்த திருவருகை காலம். ஆனால் இன்றைய நற்செய்தி பகுதி ஆனந்தத்திற்கு பதிலாக அச்சத்தை நமக்குள் உருவாக்குகின்றது. 2 வாரங்களுக்கு முன் உலக முடிவு பற்றி மார்க் நற்செய்தியிலிருந்து ஒரு பகுதியை நாம் சிந்தித்தோம். இன்று லூக்கா நற்செய்தியிலிருந்து மீண்டும் உலக முடிவு பற்றி ஒரு வாசகம். திருவருகை காலம் இன்றுதான் ஆரம்பமாகின்றது. இன்றே முடிவை பற்றி நமது நற்செய்தி கூறுகின்றது. ஆரம்பத்திலேயே முடிவா? அதுவும் இப்படி ஒரு முடிவா? அன்பு இதயங்களே, ஆரம்பத்திலேயே முடிவை தெரிந்து கொண்டால் அதற்கேற்றது போல் நாம் நடந்து கொள்ளலாமே. எதிர்நோக்குவது பயங்கரமான முடிவு என்றால் அதை சந்திக்க நாம் மனதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாமே. இதோ இன்றைய நற்செய்தி.
லூக்கா நற்செய்தி, பிரிவு 21. அக்காலத்தில் மானிட மகன் வருகையைப் பற்றி இயேசுதம் சீடர்களுக்கு கூறியது. கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது.
அன்பு இதயங்களே, நாம் சந்திக்கப் போவது பயங்கரமான முடிவு என்றால் அதற்கு இருவகையில் நாம் பதில் சொல்லலாம். ஒன்று, பதுங்கி ஒளியலாம், அல்லது துணிவோடு எதிர்கொள்ளலாம். இப்படி எதிர்கொள்வதிலும் இருவகை. ஒன்று, அந்த பயங்கர சூழலை பல்லை கடித்து கொண்டு தாங்கிக் கொள்ளலாம். அல்லது அந்த பயங்கரத்திலும் பயனுள்ள அர்த்தங்களை கண்டுபிடித்து அவற்றிற்கு செயல் வடிவம் கொடுக்கலாம். கடல் கொந்தளிப்பு, கலகம், குழப்பம், அச்சம் என்று பயம் தரும் ஒரு பட்டியலை தரும் இயேசு அந்நேரத்தில் நம்மை என்ன செய்ய சொல்கின்றார்? பதுங்கி ஒளியச் சொல்லவில்லை, தப்பித்து தலை தெரிக்க ஓடச் சொல்லவில்லை, மாறாக தலை நிமிர்ந்து நிற்கச் சொல்கின்றார். காரணம் என்ன? இயேசுவை பொறுத்தமட்டில் இதன் பெயர் அழிவல்ல, இதுதான் மீட்பு. நாம் காணும் கண்ணோட்டம் நம்முடைய எண்ணங்களை மாற்றும், நம் செயல்பாடுகளை மாற்றும். அழிவு என்று பார்த்தால் அலறி அடித்து ஓடத்தான் வேண்டும். மீட்பு என்று பார்த்தால் தலை நிமிர்ந்து நிற்போம் நம்முடைய கடவுளை சந்திக்க. தப்பிப்பதற்கு பதிலாக தஞ்சமடைவோம் அந்த இறைவனில். அன்பர்களே, கண்ணோட்டம் நம்முடைய செயல்பாடுகளை மாற்றும்.
நல்ல நல்ல செய்தி வானில் நின்று வந்தது, எல்லோரும் கேளுங்கள். நாம் வாழும் பூமி நலமாகும் என்று நம்பிக்கை வளருங்கள். நல்ல நல்ல செய்தி வானில் நின்று வந்தது, எல்லோரும் கேளுங்களே.
எனதருமை அன்புள்ளங்களே, அழிவு, அவநம்பிக்கை இவற்றிற்கு அடிக்கடி சொல்லப்படும் எடுத்துக்காட்டுக்கள் இரண்டாம் உலகப் போரில் நடைபெற்ற அக்கிரமங்கள். முக்கியமாக யூத இனத்தை வேரோடு அழிக்க உருவாக்கப்பட்ட நாட்சி வதை முகாம்கள். ஆனால் இதே வதை முகாம்கள் நம்பிக்கை தரும் நல்ல பாடங்களை கற்றுத்தரும் பள்ளிகளாகவும் மாறின. நாட்சி வதை முகாம்களை பற்றி ஆயிரம் ஆயிரம் கதைகள், திரைப்படங்கள் உள்ளன. இவற்றில் ஒன்றான லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் என்ற திரைப்படத்தின் கதை நாம் இப்போது சிந்திக்கும் மீட்புக்கு உதாரணமாக சொல்லலாம். இத்திரைப்படம் நாட்சி வதை முகாமுக்கு இழுத்துச் செல்லப்படும் ஒரு சிறு குடும்பத்தை பற்றியது. தந்தை, தாய், ஒரு நான்கு வயது சிறுவன். இவர்களில் தாய் தனியே அடைக்கப்படுகின்றார். சிறுவன் தந்தையோடு தங்க வேண்டிய கட்டாயம். நடப்பது என்ன என்று அறியாமல் இருக்கும் அந்த சிறுவனிடம் அந்த வதை முகாமில் நடக்கும் ஒவ்வொரு பயங்கர செயலுக்கும் தந்தை வித்தியாசமான விளக்கம் தருகின்றார். அவர்கள் அங்கு வந்திருப்பது ஒரு விளையாட்டிற்காக என்று தன் கற்பனை கதையை ஆரம்பிக்கின்றார். திரும்பவும் வீட்டுக்கு போக வேண்டுமென்று சிறுவன் அடம்பிடிக்காமல் இருந்தால் 20 புள்ளிகள் பெறலாம், பசிக்கின்றதென்று அழாமல் இருந்தால் 10 புள்ளிகள் பெறலாம் என்று தந்தை தனது 4 வயது சிறுவனிடம் கற்பனை கணக்கொன்றை சொல்லி அவனை அந்த முகாமில் தங்க வைப்பது மிக அழகாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த புள்ளிகளெல்லாம் பெற்றால் என்ன நடக்கும்? ஒரு இராணுவ டேங்க் பரிசாக கிடைக்கும் என்று தந்தை சொல்லும் கனவு அந்த சிறுவனை காப்பாற்றுகின்றது. திரைப்படத்தின் இறுதியில் மகனை ஓரிடத்தில் ஒளித்து வைத்துவிட்டு திரும்பும் தந்தை ஜெர்மானிய வீரர்களால் பிடிபடுகின்றார். மறைவிலிருந்து தன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் மகன் என்பதை உணரும் தந்தை அவனுக்கு முன் வீர நடைபோட்டு வீரர்களோடு செல்கின்றார். ஒரு தெருமுனையில் அவர் சுட்டுக் கொல்லப்படுகின்றார். தந்தை இறந்ததை கூட அறிந்து கொள்ளாமல் அந்த சிறுவன் அடுத்த நாள் காலையில் மறைவிடத்திலிருந்து வெளியே வருகின்றான். அந்த நாள் காலையில் ஜெர்மனி வீழ்ந்ததால் அமெரிக்க படையினரின் இராணுவ டேங்க் அந்த முகாமுக்குள் நுழைகின்றது. இதை காணும் அந்த சிறுவனின் கண்கள் வியப்பால் மகிழ்வால் விரிவடைகின்றன. அப்பா சொன்னது போல உண்மையிலேயே தனக்கு டேங்க் பரிசாக கிடைத்துவிட்டது என்ற மகிழ்ச்சியில் அவன் கூச்சலிடுகின்றான். கதை முடிகின்றது. அன்பு நெஞ்சங்களே, நம்பிக்கை செய்தியை தாங்கி வந்த மற்றொரு திரைப்படம் பொய் சொல்லும் ஜேக்கப். ஜேக்கப் என்ற யூத இனத்தைச் சார்ந்த ஒரு கடைக்காரர் ஜெர்மானிய வீரர்களால் பிடிபட்டு நாட்சி வதை முகாமில் தள்ளப்படுகின்றார். அவர் அங்கு சேரும்போது அந்த முகாமில் பலர் தற்கொலை செய்து கொண்டதை அவர் அறிகின்றார். அவர் விளையாட்டாக தான் ரேடியோவில் கேட்டதாக ஒரு செய்தியை அவர்களிடம் கூறுகின்றார். அதாவது, இன்னும் சில நாட்களில் ஜெர்மானிய படைகள் தோற்கடிக்கப்படும் என்பதுதான் அந்த செய்தி. அந்த ரேடியோ எங்கு உள்ளதென்று கேட்கும் எல்லாரிடமும் அது ஒரு பெரிய ரகசியம் என்று மட்டும் கூறுகின்றார். ஒவ்வொரு நாளும் ஜெர்மானிய படைகளின் தோல்வியை பற்றி பல கதைகளை செய்திகளாக சொல்லி வருகின்றார் ஜேக்கப். அவர் கூறும் செய்திகள் பலருக்கு நம்பிக்கை தருவதால் அந்த முகாமில் தற்கொலைகள் நின்று போகின்றன. ஜெர்மானிய அதிகாரிகள் இந்த ரேடியோவை பற்றி கேள்விப்பட்டு ஜேக்கப்பை பிடித்து சித்திரவதை செய்கின்றனர். இறுதியில் ஜேக்கப் கொல்லப்படுகின்றார். ஆனால் அவர் கற்பனையில் உருவாக்கிய அந்த ரேடியோ, அதன் வழியாக அவர் சொன்ன நம்பிக்கை தரும் செய்திகள் பலரையும் தற்கொலையிலிருந்து காப்பாற்றுகின்றது. அன்பு நெஞ்சங்களே, நம் உள்ளங்களில் நம்பிக்கையை விதைத்த நல்ல பல சம்பவங்களை, மேற்கோள்களை இந்த திருவருகை காலம் முழுவதும் நாம் பகிர்ந்து கொள்வோம். நம்பிக்கை தரும் நல்ல செய்திகளை இன்னும் அதிகமாக பரப்ப முயல்வோம். இதோ நம்பிக்கை தரும் இரு நல்ல செய்திகள். ஐக்கிய நாடுகள் பொது அவையில் நவம்பர் 29 கடந்த வியாழனன்று எடுக்கப்பட்ட ஓர் அழகிய முடிவு நம்முடைய நம்பிக்கை செய்திகளை ஆரம்பித்து வைக்கின்றது. வன்முறைகளால் காயப்பட்டு கிடக்கும் புனித பூமியின் ஒரு பகுதியான பாலஸ்தீனம் உலகின் 194வது நாடாக ஐநா அவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அமைதியின் இளவரசன் இயேசு பிறந்து வளர்ந்த அந்த புனித பூமியில் நிகழ்ந்து வரும் அரக்கத்தனமான அடக்குமுறைகள் இனியாகிலும் முடிவுக்கு வருவதற்கு ஐநா பொது அவை எடுத்த இந்த முடிவு ஆரம்ப முயற்சியாக அமையட்டும். இரண்டாவதாக நாம் மகிழும் ஒரு செய்தி, டிசம்பர் 2 இந்ஞாயிறன்று தமிழ்நாட்டின் கோட்டாறு மறைமாவட்டத்தில் தேவசகாயம் பிள்ளை என்ற இறையடியார் முத்திப்பேறு பெற்றவர் என்று உயர்த்தப்படுகின்றார். 18ஆம் நூற்றாண்டில் இந்திய மண்ணில் பிறந்து இந்திய மண்ணிலேயே மறைசாட்சியாக இறந்த தேவசகாயம் பிள்ளை ஓர் அருளாளராக உயர்த்தப்படுவது இதுவரை இந்திய மண்ணில் நிகழ்ந்திராத ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி. அருளாளர் தேவசகாயம் பிள்ளையின் பரிந்துரையால் நாமும் இறைவனின் நல்ல செய்திகளை பரப்பும் கருவிகளாக வாழும் வரத்தை இறைவனிடம் உருக்கமாக வேண்டுவோம்.
எல்லோரும் கடவுள் பிள்ளைகள் என்று இயேசு சொல்லுகின்றார். எங்கெங்கும் நிலவும் படை பிரிவுகளை தன்னுடலில் வெல்லுகின்றார். நந்தவர் எல்லாம் விடுதலை அடைவார். நற்செய்தி அதுவாகும். பகிர்ந்தால் இரையாட்சி நனவாகும். நல்ல நல்ல செய்தி வானில் நின்று வந்ததே, எல்லோரும் கேளுங்களே. நாம் வாழும் பூமி நலமாகும் என்று நம்பிக்கை வளருங்களே.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.